நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சாப்பிடணும், உடலை வந்து நல்ல நிலைமையில் வச்சுக்கணும் அப்படின்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னாக்க, நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்க என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், இந்த ஊட்டச்சத்துங்கிறது என்ன, அது எந்தெந்த அளவில் எந்தெந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நிறைய அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி கிருத்திகா அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஊட்டச்சத்து நிபுணர். இப்போ அவங்கக்கிட்ட கேட்போம், முதல்ல ஊட்டச்சத்துனா என்ன அப்படின்னு எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள் கிருத்திகா.
நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கு அடிப்படை தேவை வந்து ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து சீரான ஒரு உணவு பழக்கத்தை குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எல்லா காலகட்டங்கள்லேயும் அந்தந்த வயதுக்கு ஏற்றமான ஒரு வளர்ச்சி, அப்புறம் உடலுக்கு தேவையான ஒரு ஊட்டம், சுறுசுறுப்பு இதெல்லாம் ஏற்பட்டு அந்த குழந்தை நல்ல முறையில் வளர்கிறதுக்கு உதவுறது இந்த ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படுங்க. மேக்ரோ நியூட்ரியன்னு சொல்லுவோம், மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம். மேக்ரோ நியூட்ரியன்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து மாவுச்சத்துன்னு சொல்லுவோம். இது வந்து மெயினாக எது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, கிழங்கு வகைகள், அப்புறம் அதுபோக தானியங்கள், எல்லா தானியங்கள்லேயுமே கார்போஹைட்ரேட் சத்து இருக்குது. அப்புறம் அந்த ப்ரோட்டீன்ங்கிறது வந்து மெயினாக வந்து பருப்பு வகைகளில் அதிகமாக இருக்குது, அதுபோக மாமிச உணவு வகைகள், அப்புறம் முட்டை, அது மாதிரி இதில் ப்ரோட்டீன் புரதச்சத்துன்னு சொல்லுவோம். இந்த புரதச்சத்து வந்து நல்ல, அதாவது குட் குவாலிட்டி ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். அது வந்து முட்டையில் இருக்கிறது தான் சொல்லுவோம், ஏன்னா அது வந்து பயோ அவைலபிலிட்டிங்கிறது வந்து முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீனுக்கு அதிகம். காரணம், அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100 mg இல்லை 100 g ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா, சாப்பிட்ட பின்னாடி ஜீரணத்துக்கு அப்புறம் நம்ம உடம்புல வந்து குறைஞ்சபட்சம் 98 g ஆகுது நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு அது வந்து குவாலிட்டியான ப்ரோட்டீன். ஸோ மற்ற ப்ரோட்டீன் புரதச்சத்தை வந்து அதோட இது நல்ல ப்ரோட்டீனா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணணும்னா, அதுக்கு வந்து நம்ம எக் ப்ரோட்டீனை தான் சொல்லுவோம். அடுத்தது வந்து ஃபேட்ஸு. ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா, விசிபிள் ஃபேட், இன்விசிபிள் ஃபேட்னு சொல்லுவோம். இந்த விசிபிள் ஃபேட்ஸுங்கிறது வந்து குக்கிங் ஆயில், வெண்ணெய், நெய், டால்டா, இந்த டீஹைட்ரேட்டட் ஃபேட் அதெல்லாம் சொல்லுவோம். இன்விசிபிள் ஃபேட்ங்கிறது வந்து எல்லா உணவு இதுலேயுமே இன்விசிபிள் ஃபேட் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ்குள்ளே வரும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப சிறிதளவே தேவைப்படுறது ஒரு விஷயம் அப்படின்னாலும், நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை, அதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம்.
சரிங்க, இப்போ ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உணவு வந்து சரியானபடி எடுத்துக்கிட்டா தான் சரியான ஊட்டச்சத்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி உணவு, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உடலுக்கு தேவையான மாதிரி எப்படி உணவு எடுத்துக்கணுங்க, எந்த அளவில்?
இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு வந்து ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இதை பட்டியலிட்டிருக்காங்க. எந்தெந்த வயதினருக்கு என்னென்ன அளவு ஊட்டச்சத்து தேவை, வயது மட்டும் இல்லை, ஆனால் அவங்க செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து அவங்க ஹெவி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து மாடரேட் ஒர்க்கர்னு சொல்லலாம், இல்லை செடென்ட்ரி ஒர்க்கர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் செடென்ட்ரி ஒர்க்கர்ஸ், இல்லைனா மாடரேட் ஒர்க்கர்ஸ் தான் சொல்லுவோம். ரொம்ப ஹெவி ஒர்க்கர்ஸ்னா வந்து ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்க, லேபர்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் இந்த டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் ஹெவி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுத்து அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி என்ன உணவு ஊட்டச்சத்து தேவை அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ். இது வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாறி வர காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்கமும் மாறுது, நோய்களும் அதிகமாகிறதுனால ஒவ்வொரு 10 வருஷமும் இந்த ஐசிஎம்ஆர் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தி இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம், அவங்களுக்கு உடல் இயக்கத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து உணவுலேருந்து மட்டுமே எடுத்துக்கிறதுக்கு என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிஏ. இதை வந்து வேற எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த உணவு வந்து ஜீரணமானதுக்கப்புறம் நம்ம உடம்பு எவ்வளோ எடுத்துக்குது, அந்த ஊட்டச்சத்தை வந்து எவ்வளோ எடுத்துக்குது, இல்லை வந்து வேறு விதத்தில் அது எக்ஸ்க்ரீட் ஆகிடுதா, இல்லை வேறு ட்ரக் இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம், ரெண்டு நியூட்ரியன் இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம், இல்லை ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதோடு சேர்ந்து அந்த ஊட்டச்சத்து வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்க முடியாமல் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்கிறதுனால அந்த பயோ அவைலபிலிட்டியும் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஆர்டிஏ வந்து பட்டியலிட்டிருக்காங்க. அப்புறம் ஒருத்தங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டுது, நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, இல்லை வந்து கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை, தாய்ப்பால் கொடுக்குற பெண்ணுக்கு எவ்வளோ தேவை, அந்த மாதிரி எல்லா வகையான இதையும் கருத்தில் கொண்டுக்கிட்டு தான் இதை வந்துட்டு ஆர்டிஏ வந்து பட்டியல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து சின்ன வயசு குழந்தையிலருந்து வயதானவர்கள் வரைக்கும் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதையும் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஆர்டிஏ வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் அதை நல்லா விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களை அருகில் இருக்கிற ஒரு ஊட்டச்சத்து நிபுணரை பார்த்துக்கிட்டு எந்தெந்த வயதுக்கு என்னென்ன மாதிரி என்னென்ன வேலை செய்கிறீங்கிறத பொதுப்படையாக சொல்கிறதுனா சொல்லிடலாம், பட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஊட்டச்சத்து நிபுணரால் தான் முடியும். அதனால் அவங்களோட ஆலோசனையோடு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிறது நல்லது.
சரிங்க, இப்போ வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மனிதனுக்கு அவங்களுடைய வயது, எடை, அவங்க செய்கிற உடல் உழைப்பு இதெல்லாம் பொறுத்து அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு மாறுபடுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக வந்து ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு நிறைய இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம நாட்டில் இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாட்டில் இன்னும் ஊட்டச்சத்து குறைபாடு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இந்த ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது வந்து ரெண்டு விஷயங்கள்னால வரக்கூடிய ஒன்று. ஒன்று வந்து சமநிலை இல்லாத உணவு முறை, அதாவது பேலன்ஸ்டு டயட் இல்லாமல் சாப்பிட்றது ஒன்று. ரெண்டாவது தேவையான அளவை விட மிக குறைவாக உட்கொள்கிறது. இது வந்து அறியாமையினாலையும் இருக்கலாம், பற்றாக்குறையினாலையும் இருக்கலாம். இந்த ரெண்டு இதுதான் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு மிக முக்கியமான காரணம்னு சொல்கிறோம். ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமுற்ற காலத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பிறக்கும் போதே அந்த குழந்தை வந்து நோய்கள் ஏதாவது இல்லை குறைபாடுகளோட பிறக்கிற வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வளர்ற காலகட்டங்கள்லையும் அந்த நோய் தாக்குதலுக்கு அடிக்கடி ஏதாவது உடம்பு பிரச்சனை அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று காரணம் வந்து மக்கள் தொகை பெருக்கம் ஆகிறதுனால, அப்புறம் நாகரிகமயமாக்கி வர்றதுனால, அப்புறம் நம்ம மெயினாக வந்து பாரம்பரிய உணவு முறைகளை வந்து மறந்து இல்லைன்னா அது ஸ்டைலிஷாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நாகரீகமாக மாறிட்டு வரோங்கிற பேரில் மாறி முறையான உணவு பழக்க வழக்கங்களை வந்து நாமே ஊட்டச்சத்து இல்லாமல் மாற்றி தேவையில்லாத நோய்களுக்கு நம்மளே வழிவகுத்துட்டோம் தான் சொல்லணும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடுக்கு மெயினான காரணங்கள் இதெல்லாம் தான். ஊட்டச்சத்து வந்து குறைவானாலும் சரி இல்லை அதிகமானாலும் சரி ரெண்டுமே மிக முக்கியமாக நம்ம பார்த்து சீர் செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான். அது மால் நியூட்ரிஷன் சொல்லுவோம். குறைஞ்சாலும் தப்பு தான், அதிகமானாலும் உடம்புக்கு ஏதாவது நோய் வர வாய்ப்புகள் உண்டு.
சரிங்க, இப்போ இந்த உணவு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது குறிப்பாக நமக்கு வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சத்துக்கள் குறைபாடு ஏற்படுதுங்க, அது என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துது?
என்னென்ன சத்துக்கள்னு சொன்னோன்னா மெயினாக வந்து ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் சொல்கிறதுக்கு வந்து காரணம் வந்து எனர்ஜி ரிச் ஃபுட்ஸ், அது வந்து குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு மெயினான வாய்ப்பு அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியான்னு சொல்கிறோம், அதாவது இரும்பு சத்து பற்றாக்குறையினால் வர ரத்த சோகை. அப்புறம் ஐடிடி அயோடின் டெஃபிஷியன்சி டிசார்டர்னு சொல்கிறோம். அதுக்கு கடைசியாக வந்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம அயன் டெஃபிஷியன்சி அனீமியா பார்க்கலாம். அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அப்படிங்கிறது வந்து ரத்த அணுக்கள், அதாவது சிகப்பு ரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு தேவையான இரும்பு சத்து இல்லாமல் போகிறதுனால வர ஒரு நோய் தான் அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்கிறோம். இதுக்கு மெயினாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா
தேவையான அளவு அயன்கிற அந்த ஊட்டச்சத்தை நம்ம எடுத்துக்காததுனால, ரெண்டாவது வந்து தாய்மார்கள் வந்து தொடர்ந்து தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு புகட்டிட்டு இருந்தாங்கனாலோ வர வாய்ப்புண்டு. அடுத்தடுத்து அடுத்தடுத்து குழந்தைங்க ஒரு இன்டர்வல் இல்லாமல் ஒரு கேப் இல்லாமல் அவங்க ஈன்றெடுக்கிறதுனாலையும் இந்த வாய்ப்பு வரும். அப்புறம் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ்னு சொல்கிறோம், வயிற்றில் ஏதாவது புண்ணு இல்லை பிரச்சனை அந்த மாதிரி இருந்தாலும் இந்த அயன் டெஃபிஷியன்சி டிசார்டர் வர வாய்ப்பு உண்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹூக்வம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்கிறோம், அதாவது கை கால்கள் சுத்தமாக வைக்காமல் அந்த கொக்கி புழு வயிற்றில் வர்றதுனால இந்த அயனை வந்து அது நம்ம இரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு இல்லாமல் தடுத்துறது, அதனால் வர நோய் தான் இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. இது மெயினாக இந்த கொக்கி புழு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் போனதுக்கப்புறம் சுத்தமாக கை கழுவி சுகாதாரமாக நம்ம உடலை வந்து பார்த்துக்காமல் இருக்கிறது தான் மெயின் காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். இந்த டெஃபிஷியன்சியில் வந்து என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, பைடாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம், கண்ணில் இருக்கிற அந்த கருவிழியில் ஒரு சின்ன வெள்ளையாக ஒரு புள்ளி மாதிரி வரும். இது நாளடைவில் என்ன ஆகும்னா மாலைக்கண் நோயாக மாற வாய்ப்பு இருக்குது. இதை வந்து இமீடியட்டாக அந்த வைட்டமின் ஏ மாத்திரை இல்லை மருந்து கொடுத்து சரி பண்ணலாம். இல்லை இது அப்படியே விட்டோம் அப்படின்னா மாலைக்கண் நோயாக, நைட் பிளைண்ட்னஸ்னு சொல்லக்கூடிய மாலைக்கண் நோயாக வர வாய்ப்பு இருக்குது. அதையும் ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா பின்னாட்களில் பிளைண்ட்னஸ்ஸாக அந்த குழந்தைக்கோ இல்லை அந்த குறிப்பிட்ட நபருக்கோ கண் பார்வை இழக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சியும் ஒரு முக்கியமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இது வந்து அயோடைஸ்டு சால்ட்னு சொல்லுவோம், ஐடிடி டெஃபிஷியன்சி, அயோடின் டெஃபிஷியன்சி டிசார்டர்னு சொல்லக்கூடிய நோய்க்கு வந்து அயோடைஸ்டு சால்ட்டு உப்புக்கு அயோடின்ங்கிற அந்த மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து ஃபோர்டிஃபை பண்ணி நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த நோயை வந்து சுத்தமாக இராடிகேட் பண்ணணும், ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக பண்ணாங்க. அந்த மாதிரியே இந்த வைட்டமின் ஏவும் ஃபோர்டிஃபை பண்ணணும்னு நிறையா ட்ரை பண்ணாங்க, பட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இந்த இதுவும் வந்து ஒரு முக்கியமாக கருத்தில் எடுத்துட்டு இதை சீர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து அயோடின் டெஃபிஷியன்சி டிசார்டர் பற்றி பார்க்கலாம். அது வந்து காய்டர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கழுத்து பகுதியில் அந்த பெருத்து காணப்படுறது வந்து அயோடின் டெஃபிஷியன்சினால் வர்றது தான். குழந்தைகள் வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக பிறக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஐடிடினால, இல்லை வளர்ச்சி மன வளர்ச்சி அல்லது வளர்ச்சி குன்றியும் வரலாம். காது கேளாமை இல்லை வாய் பேச முடியாமை அந்த மாதிரியும் ஆகலாம். இல்லை கை கால்கள் வந்து ஒருங்கிணைச்சு வேலை செய்கிறதுக்கு ஒரு பொருளை எடுக்கவோ தூக்கவோ இல்லை குழந்தையாக இருந்தால் தவறுறதுக்கு நடக்கிறதுக்கு இல்லை எழுந்திரிச்சு நிற்கிறதுல சிரமப்படுறது அந்த மாதிரியான நோய்கள் இல்லை அறிகுறிகள்லாம் வந்து இந்த அயோடின் பற்றாக்குறையினால வரக்கூடிய ஒரு நோயினால ஏற்படும் குறைபாடுகள்.
சரிங்க, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இரும்புச்சத்து குறைபாடு, வைட்டமின் ஏ, அயோடின் இவற்றினுடைய பற்றாக்குறை இதெல்லாம் நீக்கிற மாதிரியான ஒரு நல்ல உணவு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் இல்லைங்களா?
ஆரோக்கியத்துக்கு உணவை தவிர வேற என்னென்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி, அதாவது ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணி இதை கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி செய்யணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு நடைப்பயிற்சியா இருந்தாலும் கூட போதுமானதே. சுகாதாரமான தண்ணீர் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சுகாதாரமான தண்ணீர் இப்போ கிடைக்கிறதே இல்லை. காற்று இது அதை விட முக்கியமா இருக்கு. அப்புறம் சுற்றுப்புற சூழல், இந்த மூன்றுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை எப்படி நம்ம காக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான விழிப்புணர்வு இருந்தாலே நம்ம உணவு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கூட இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்துக்கிட்டோம்னால கண்டிப்பா நம்ம வந்து ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கலாம். பழைய பழமொழி தும்பை விட்டு வாழ பிடிக்கிற கதையா இல்லாமல் ஆரோக்கியங்கிற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுல ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள, அதாவது கர்ப்ப காலத்துல ஒரு தாய் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறப்பவே அந்த தாயார் வந்து கடைபிடிச்சு அந்த குழந்தைக்கும் அதை வந்து பழக்கப்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா நல்லா வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த ஆரோக்கியத்தை வந்து அப்ப தொலைச்சிட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் போய் ஆஸ்பத்திரியில தேடுறது நம்ம செய்யற முட்டாள்தனம்.
அப்புறம் இன்னைக்கு மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஊட்டச்சத்து குறைபாடுகள்னால எப்படி நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படுதோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய ஒரு சில சத்துக்கள் அதிகமானாலும் அது நமக்கு பிரச்சனையை தரும் இல்லைங்களா?
கண்டிப்பாங்க, ஊட்டச்சத்து குறைந்தாலும் சரி அதிகமானாலும் சரி அதை மால் நியூட்ரிஷன் தான் சொல்றோம். இப்ப இந்த மால் நியூட்ரிஷன் வந்து எதனால வருது அப்படின்னா, டயட்ரி இன்அடிக்வசின்னு சொல்லுவோம், அதாவது தேவையான ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கொள்ளாததுனால வர்றதுதான் அந்த டயட்ரி இன்அடிக்வசி. ஊட்டச்சத்துக்கள் மட்டும் இல்ல உணவும் கூட. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புவர் பர்ச்சேசிங் பவர், அதாவது தேவையான பொருட்கள் வாங்க இயலாத நிலை, விலைவாசி அதிகமாயிட்டு இருக்குது, இது பண்ண முடியாது. பட் வந்து அதிகமான விலை போட்டுட்டு வாங்கி தான் நம்ம ஆரோக்கியத்தை காத்துக்கணும்னு கிடையாது. கீரை வகைகள் பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத சத்துக்களே இல்லை. காய்கறிகள்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. பழங்கள் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி கீரை வகை, ஏன்னா எல்லாத்துலேயுமே நார் சத்து, ஊட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து எல்லாமே இருக்குது. அதனால் யாருனால என்ன வாங்க முடியுமோ அதை தெரிஞ்சு என்னென்ன காய்கறிகளில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குங்கிற ஒரு அடிப்படை விழிப்புணர்வை வச்சுக்கிட்டு நம்ம சக்திக்கு ஏற்றவாறு வாங்கி நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த தப்பான உணவு முறைகளை மட்டும் யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணாமல் யார் சொன்னாலும் அதில் என்ன உண்மை இருக்குது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற திருவள்ளுவரோட கூற்றுக்கு இணங்க யார் சொன்னாங்கனாலும் அதை அப்படியே ஏற்றுக்காமல் அதில் என்ன உண்மை இருக்குங்கிறத பார்த்து நமக்கு என்ன தேவை, நம்மளால் என்ன முடியுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம். அப்புறம் குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருந்தாலும் இந்த மாதிரி டயட்ரி இன்அடிக்வசி பற்றாக்குறை வர காரணம் இருக்குது. ஏன்னா ரெண்டு குழந்தை இருந்தால் ஒரு தாயார் வந்து அந்த குழந்தைங்களுக்கு போதுமான அளவு கொடுக்கலாம். ரெண்டு குழந்தை இருக்கிற இடத்துல நாலுன்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த உணவு வந்து பகிர்ந்தளிக்கப்படும் போது அந்த குழந்தைங்களுக்கு பற்றாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அடிக்கடி வர தொற்று நோய் காரணிகள்னால இந்த மால் நியூட்ரிஷன், அண்டர் நியூட்ரிஷன் வர சான்ஸ் இருக்குது. இதே வந்து ஓவர் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் நாகரீக மயமாக்கி வரதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இப்போ குழந்தைங்க எல்லாரும் போய் சாயந்தரம் ஆனால் வீட்டில் சமைக்கிற சுண்டல் அது மாதிரி எதுவும் சாப்பிடாமல் வெளியில் போய் சாட் ஐட்டம்ஸு இல்லை பீஸா பர்கரு இல்லை பஃப்ஸு அது மாதிரி இந்த பஃப்ஸு இந்த எல்லாமே வந்து எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைதாவில், இல்லைனா மைதா கூட டீஹைட்ரேட்டட் ஃபேட்டு டால்டா சேர்த்தி தான் பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு கெடுதல் தான். இதில் வந்து நார் சத்து சுத்தமாக கிடையாது. அதே பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்கிற அந்த மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து தேவைக்கு அதிகமாக, அதாவது அவங்க உடல் உழைப்புக்கு தேவையான இதை விட அதிகமாக இருக்கும்போது அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்க உடம்புல போய் சேர்ந்து அவங்க உடல் பருமன் ஒபேசிட்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது வேலை, அதாவது ரொம்ப கம்மியான லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னா லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, பக்கமான ஒரு இடத்துக்கு போகிறதுனாலும் வண்டி எடுத்துகிட்டு போகிறது, நடக்க முடியாமல் போகிறது, இல்லை எல்லாமே இயந்திரமயமாக்குனதுனால எல்லா வேலைகளுக்கும் இயந்திரம் இருக்குது. ஸோ நம்ம வந்து உடல் உழைப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு, இதுவும் ஒரு காரணம். மூணாவது பார்த்தீங்கன்னா புகைப்பழக்கம், மது பழக்கம், இதனாலையும் வரக்கூடியது தான் இந்த ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன், இதய நோய், அப்புறம் உயர் இரத்த அழுத்தம், இதெல்லாம் ரொம்ப நீரழிவு நோய், இந்த மாதிரி முக்கிய நோய்கள் பெரிய நோய்கள் வர்றதுக்கு மெயினான காரணங்கள் வந்து இதுதான்.
இப்போ இந்த உடல் பருமன் பற்றி நீங்கள் சொல்லும்போது எப்படி எந்த அளவு வந்து உடல் பருமன் அப்படின்னு சொல்லலாம்? இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா முதல்லலாம் ஓரளவுக்கு அந்த சின்ன குழந்தைங்களே பார்க்கும்போது நல்லா சப்பியாக இருக்குது, நல்லா குண்டாக கொழு கொழுன்னு இருக்குது அப்படின்னு கொழு கொழு குழந்தைகளுக்கான போட்டின்லாம் கூட வைப்பாங்க. அதுவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தைங்க வளர்ந்து பெருசாகும்போது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண் குழந்தைகள் பார்த்தோம்னாக்கா அந்த டீனேஜ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒல்லியாக இருக்கணும், அதுதான் வந்து அழகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க வந்து ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் போகும்போது அவங்க அந்த உடலில் பற்றின கவனம் இல்லாமல் போகும்போது வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. ஒருத்தவங்களுடைய உடலுக்கு தேவையான அளவு அவங்க இருக்காங்களா, அந்த எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க?
அதுக்கு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து பிஎம்ஐ வந்து எப்படி அதை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தரோட கிலோகிராம்ஸ் எடையை வந்து ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னு சொன்னால் 25 வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம். 25 29 இருக்கிறவங்கள வந்து கிரேட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒபேசிட்டி அவங்க வந்து உடல் பருமன் வரக்கூடிய ரிஸ்கில் இருக்காங்கன்னு சொல்லலாம். 30-40 இருக்கிறவங்களை வந்து கிரேட் 2 சொல்லி பிரிச்சிருக்காங்க. கிரேட் 3 வந்து 40 மேலே வரவங்களை வந்து கிரேட் 3, இவங்க வந்து ஹைலி ரிஸ்க். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடல் பருமனால் வரக்கூடிய நோய்கள், இதய கோளாறு, நீரழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் வர அதிக வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. இவங்க வந்து ஒரு டாக்டரையோ இல்லை ஒரு உணவு ஊட்டச்சத்து நிபுணரையோ பார்த்து அவங்க என்ன மாதிரியான உடல் இயக்கம், அதாவது செடென்ட்ரி ஒர்க்கரா, மாடரேட் ஒர்க்கரா, இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான அட்டவணை, ஊட்டச்சத்து அட்டவணை, அதாவது டயட்ரி அலவன்ஸ் வாங்கி அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதனால் இதை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அவங்களோட உயரம், அதாவது சென்டிமீட்டர்ஸில், உதாரணத்துக்கு ஒருத்தங்க வந்து 165 சென்டிமீட்டர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 100 அதுல இருந்து கழிச்சுக்கணும். அப்ப வந்து 165 100 கழிச்சிங்கன்னா 65 வரும். இந்த 65 68 இல்ல 62 இதுக்குள்ள இருந்தா பிரச்சனை கிடையாது. 68 மேல இருந்தாலும் அவங்க ஒபேஸ்ன்னு சொல்லுவோம், 62 கீழே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வெயிட் கம்மியா இருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அதுக்காக இது பண்ண வேண்டியதில்ல. ரொம்ப அதுக்காக 61 இருந்தா நான் வெயிட் நான் இழைச்சிட்டேன் அப்படின்னு பயந்துட்டெல்லாம் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்ல. 3 கிலோ கூட குறைய இருக்கலாம், தவறு கிடையாது. கூட இருந்தால் தான் ரொம்ப ரிஸ்க்கு. அதே வந்து ரொம்ப 55 கீழே போயிட்டா கண்டிப்பாக நீங்களும் மருத்துவர் அணுகியே ஆகணும். அந்த ஒரு ரேஞ்சு சொல்கிறேன் அதுக்காக.
சரிங்க, இப்போ வந்து நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்க அவனுக்கு வந்து அந்த உணவு பற்றி அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குங்க?
அதாவது ஊட்டச்சத்து எல்லாம் சமநிலையாக இருக்கிற ஒரு உணவு உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா ஊட்டச்சத்தும் ஒரே உணவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மி. அதனால் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், அதாவது மதியம் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சாதம், பருப்பு, ரசம், அந்த காலத்திலேயே அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு மெனு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இன்னும் இப்போ சிறுதானியங்கள் கூட வந்துடுச்சு. சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து 8 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் தேவை. 8 ஒரே சிறுதானியத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தானியத்திலையும் ஒவ்வொரு அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ அப்போ அந்த மிக்ஸ்டு கிரெயின்ஸ் நம்ம எடுத்து அதுக்கு தான் அந்த மாவு சத்து மாவு கஞ்சி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி கலந்து ஒரு கலவையாக வந்து அதை சாப்பிடும்போது நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும். அதுதான் வந்து தேவையான அளவு ஊட்டச்சத்து எல்லா உணவுகளிலிருந்து கலந்து எடுத்துக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அணுகுமுறை தேவை. சில காலகட்டங்கள் அதாவது வயதான இப்போ வந்து கொஞ்சம் இந்த கார்போஹைட்ரேட்டு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், ஃபேட்டு அதெல்லாம், ஆனால் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி எல்லாம் கம்மியாயிடும். அவங்க வந்து உடல் இயக்கத்துக்கும் நடந்துக்கிட்டு போதுமான அளவு ஆக்டிவாக இருக்கிற அளவுக்கு உண்டான ஊட்டச்சத்துக்கள் தான் தேவை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வந்து கருவுற்றுக்கிறப்பவும் தாய்ப்பால் புகட்டுறப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக தேவை. ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து தாய்ப்பால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பிறந்த உடனே ஆரம்பித்து குறைஞ்சபட்சம் 6 வரைக்கும் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். 1 வரைக்கும் கொடுக்கறது நல்லது, 6 வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் தாய்மார்கள் வந்து அவங்க அளவு போயிடும் இல்லை யாராவது சொல்கிற ஒரு பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டு விடுறாங்க, அது வந்து குழந்தைக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கூட கண்டிப்பாக வெறும் தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு 6 வரைக்குமே போதுமானது. சில குழந்தைங்களுக்கு 6 வரைக்குமே பத்தாது, 4 கூட சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் சப்போஸ் அந்த குழந்தை வந்து அடிக்கடி அழுகலை, தாய்ப்பாலே போதுமானது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா 6 சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன நிறைய குழந்தை அமுது அந்த மாதிரி நிறைய இருக்கு, அந்த ஊட்டச்சத்து நிபுணர் யாராவது ஆஸ்பத்திரியில் போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பச்சை காய்கறிகள் இல்லை கீரை வகைகள், அப்புறம் பழ வகைகள் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த குக்கிங் ஆயில் சொல்லக்கூடிய எல்லாமே, சன்ஃப்ளவர் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில் எல்லாமே, அப்புறம் அது போக இந்த மாமிச வகைகள் இதெல்லாம் வந்து மிதமான அளவு தான் உட்கொள்ளணும். ஆயிலெலாம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணாலே நம்ம அதாவது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவு தேவை, நம்மளுக்கு ஓரளவு தேவை, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து இந்த ஊட்டச்சத்து அட்டவணை இந்த ரெக்கமெண்டட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சுத்தமான உணவு வந்து ஊட்டச்சத்தோடு தயாரிக்கிறதுங்கிறதோட சுத்தமான முறையில் தயாரித்த உணவை வந்து உட்கொள்ளணும். ஏன்னா சுத்தம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் வர தொற்று காரணிகள்னால வர அந்த நோய்கள் வந்து ரொம்ப அதிகம், அதனால் வர ஊட்டச்சத்து குறைபாடுகளும் அதிகம். அதை வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ்னு சொல்லுவோம். அதனால் வந்து இந்த ரோட்டோரம் விற்கிற கடைகளில் ஒரு உணவு வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அது தயவு செஞ்சு சுத்தமாக செஞ்சுருக்காங்களான்னு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம முதல்ல நடைமுறைப்படுத்தி கொள்ளணும். அப்புறம் தண்ணீர், நம்ம உடம்புக்கு தேவையான அளவு தண்ணீர், குறைஞ்சபட்சம் 3 தண்ணீர் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து பார்த்து கனெக்ட் பண்ணி குடிச்சிக்கிறது நல்லது. இது தவிர யார் யாருக்கு எந்தெந்த வயசுக்கு என்ன தேவை, எதுக்காக வந்து ஊட்டச்சத்து தேவை அப்படிங்கிறது ஒரு இது. குழந்தை பருவத்தில் அதாவது அந்த குழந்தை தவறுற வயசில், எழுந்திருச்சு நிற்க முயற்சி பண்ணுற வயசில் பார்த்தீங்கன்னா அது வளர்கிறதுக்கு உண்டான ஊட்டச்சத்து தேவைப்படும். ரெண்டாவது பள்ளிப்பருவத்தில் இருக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து வளர்ச்சிக்கும் தேவை, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகம். பள்ளி பருவத்தில் அதை எதிர்க்கிறதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புக்கு வேணும். அது போக உடல் உறுப்புகள் வளர்றதுக்கு உண்டான தேவையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. ரெண்டாவது டீனேஜர்ஸ்னு சொல்லக்கூடிய பருவ வயதினர், அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷன் சொல்லுவோம், பருவமடைதல், அந்த காலத்தில் அவங்களுக்கு என்னென்ன வளர்ச்சிகள் உடல் ரீதியாக மன ரீதியாக இது, அப்புறம் அது போக பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு அந்த வயசில் தான் நல்ல வளர்ச்சி வலுவாக வர்றதுக்கெல்லாம் தேவையான ஊட்டச்சத்து அந்த ஏஜுக்கு தான் கொடுக்கணும் நம்ம. அப்புறம் அடல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வயது ஒத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயட் சார்ந்த, அதாவது உணவு பழக்கத்தை சார்ந்த நோய்கள் வர விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். அது போக தாய்மார்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்ப காலத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்து. அப்புறம் வயது ஆனவர்கள் எல்டர்லின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக அதாவது உடல் இயக்கத்துக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான ஊட்டச்சத்துக்கள் மட்டும் கொடுத்தா போதும்.
ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் இந்த ஊட்டச்சத்துக்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு நிறைய விவரங்கள் சொன்னீங்க. நீங்கள் தந்த இந்த விவரங்கள் எல்லாமே நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் ஊட்டச்சத்து நிபுணர் வி கிருத்திகா அவங்க ஊட்டச்சத்துக்கள் பற்றியும் அவற்றினுடைய பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும், உணவு நல்ல சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி நிறைய கருத்துக்கள் நமக்கு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுடைய கருத்துக்களை எழுதலாம்.